262. While, don't put on the floor. While contemplating the objects of the senses, a person develops attachment for them, and from such attachment lust develops, and from lust anger arises.
Bhagavad Gita Unmayurivil Adhyayam 2 Slokam 62. புலன்னோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறான். அந்த பற்றுதலிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன.
How many people who are here want to listen to the class and don't understand English? Please raise your hand. Wait a minute. Do understand English and not Tamil. You don't know Tamil? No. Only one or two. So I think we'll read the purport only in... Just read the purport in Tamil only then. Because there are only two who don't understand.
பொருரை தமிழில் நாம் படிக்கிறோம்.
I'll go through it later, line by line.
ஹரே கிருஷ்ணா, இப்போ இந்த பகவத்கீதை பொருளுரை நான் படிக்கிறேன். அதற்கு முன்னாடி தயவுசெய்து பக்தர்கள் எல்லாரும் அவர்களுடைய செல்போனை அணைச்சி வைக்குமாறு கேட்டுக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் அவங்க செல்போனை அணைச்சி வைங்க. பகவத்கீதை கேட்கறதுல ஆர்வத்தை காட்டுங்க. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலன்னோக்கு பொருள்களை பற்றி சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம். எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படாவிடில் புலன்கள் ஜட தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம். இந்த பௌதிக உலகில் சிவபெருமானும் பிரம்மதேவரும் கூட மேலுலகின் பிற தேவர்களை பற்றி கூற வேண்டியதில்லை. புலநோக்கு பொருள்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களே, இந்த ஜட சிக்கலிலிருந்து விடுபட ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவதாகும். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது பார்வதி புலனின்பத்திற்காக அவரை சஞ்சலப்படுத்தினார். அவரும் இணங்க அதன் விளைவாக கார்த்திகேயன் பிறந்தார். ஆனால் பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவியின் அவதாரத்தால் இதே போன்று தூண்டப்பட்ட போது பகவான் கிருஷ்ணரிடமிருந்த கலப்படமற்ற பக்தியால் அச்சோதனையில் எளிமையாக வெற்றி பெற்றார். முன்கூறப்பட்ட யாமனாச்சாரியரின் பதத்தின்படி இறைவனின் உண்மையான பக்தன் அவருடனான உறவில் ஆன்மீக ஆனந்தத்தின் உயர் ருசியை அனுபவிக்கின்றான். எனவே பௌதிக புலனின்பத்தை முற்றிலுமாக துறந்து விடுகிறான். இதுவே வெற்றியின் ரகசியமாகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் செயற்கையாக தனது புலன்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இறுதியில் நிச்சயமாக தோல்வியடைவான். ஏனெனில் புலனின்பத்தின் மிகச்சிறிய எண்ணமும் இச்சைகளை திருப்தி செய்யும்படி அவனை தூண்டிவிட்டுவிடும்.
தியாயதோ விஷயான் புங்ச சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோ பிஜாயதே. While contemplating the objects of the senses, a person develops attachment for them, and from such attachment lust develops, and from lust anger arises.
புலன்னோக்கு பொருள்களை பற்றி சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன.
2 days ago was the anniversary of Shri Krishna speaking Bhagavad Gita to Arjuna.
2 naatkalukku munnadi Bhagavan Krishnar Arjunanukku Bhagavad Gita-ye pesiya naaludaiya ninaivinal.
And because in modern life people only get 1 day a week free if they're lucky. Some public celebration of that event is being held here today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல மக்கள் எல்லாரும் வேலை பளுவுல இருக்கறனால அவங்களுக்கு விடுமுறை அப்படின்னு கிடைச்சதுன்னா அது வாரத்துல ஒரு நாள் தான் கிடைக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அந்த பகவத்கீதை சொன்ன நாளினுடைய திருவிழாவை இன்றைக்கு நம்ம மக்கள் மத்தியில எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுகிறோம்.
So I was asked to speak in glorification of Bhagavad Gita.
பகவத்கீதையை புகழ்ந்து பேசும்படி என்கிட்ட கேட்டுக்கொண்டார்கள்.
And I thought to do so by speaking on one verse of Bhagavad Gita.
நான் அதற்காக பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதிலிருந்து பேசுவதற்கு முடிவு
செய்தேன்.
அது ஸ்ரீல பிரபுபாதருடைய விளக்க உரையோடு இணைந்து பேச முடிவு
செய்தேன். Anyone who is at all qualified to appreciate them can understand that this teaching is essential for us.
யாரெல்லாம் பகவத்கீதையினுடைய இந்த உபதேசங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பேறு பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் இதை புரிந்து கொள்ளலாம். இது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்று.
And particularly we have received this Bhagavad Gita as it is from His Divine Grace Srila Prabhupada.
அதுவும் குறிப்பாக நம்ம இந்த பகவத்கீதை உண்மை இருவிலை தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதரிடமிருந்து பெற்று இருக்கின்றோம்.
Many disciples of most of Srila Prabhupada's disciples were from the Western world.
பிரபுபாதருடைய நிறைய சீடர்கள் மேற்கத்திய நாடிலிருந்து வந்தவர்கள்.
And many of them had the experience of reading various editions of Bhagavad Gita translated in English prior to reading this edition by Srila Prabhupada.
எங்கெல்லாம் பலர் பிரபுபாதருடைய இந்த பதிப்பை படிப்பதற்கு முன்பாக மற்ற பதிப்புகள் ஆங்கிலத்தில் வந்திருந்த பலவற்றை படித்த அனுபவம் இருக்கின்றது.
And on reading the edition of Srila Prabhupada, understanding actually what are the teachings of Bhagavad Gita.
பிரபுபாதருடைய பகவத்கீதையை படித்த போதுதான் எங்களுக்கு புரிய வந்தது பகவத்கீதையினுடைய உபதேசம் உண்மையில என்ன அப்படிங்கிறது.
I only read one edition of Bhagavad Gita in English before I read Srila Prabhupada's edition.
பிரபுபாதருடைய பதிப்பை படிப்பதற்கு முன்பாக நான் ஆங்கிலத்தில் படித்தது ஒரே ஒரு பகவத்கீதையினுடைய பதிப்பு தான்.
It was a translation with no commentary.
அது பொருளுரை இல்லாமல் வெறுமனே மொழிபெயர்ப்பு மட்டும் இருந்த ஒரு புத்தகம்.
And I remember after finishing reading thinking, well, it sounds very nice, but I don't understand anything.
அதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னா, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது படிக்கிறதுக்கு, ஆனால் இதுல இருந்து எனக்கு எதுவுமே புரியலன்னு தான் நினைச்சேன்.
And just the translator added, may Sri Krishna bless, 5 words at the end of his translation.
What?
The translator had added 5 words at the end of his translation. There was no commentary, just he put 5 words at the end of his translation. I can't remember whose translation it was.
எனக்கு யாருடைய மொழிபெயர்ப்பு அதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய மொழிபெயர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெறுமனே 5 வார்த்தைகளை அவர் அதுல போட்டிருந்தார்.
He wrote, may Sri Krishna bless you.
அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, மே ஸ்ரீ கிருஷ்ணா பிளஸ் யூ, ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு.
So I thought, I didn't understand anything of what was written, but okay, that's nice.
அதுல என்ன இருந்தது அப்படிங்கறத எனக்கு எதுவுமே புரியலனா கூட அந்த கடைசி வரி வந்து எனக்கு இது நல்லா இருக்குது அப்படினு தோணுது.
So let's go through this verse translation and purport by Srila Prabhupada.
அதனால இங்க இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருடைய நம்ம அத முறையாக செல்வோம்.
This is actually essential teaching for everyone.
இது உண்மையிலே எல்லோருக்கும் மிகவும் அவசியமான ஒரு அத்தியாவசியமான பாடம் இது.
This asan is set up here, so I have the darshan of Buddha Dev and also Vamana Dev, but the picture of Buddha Dev is bigger. Vamana is small. Before he gets big, he's small.
இங்கே இந்த ஆசனம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுல இருந்து நான் நேராக பார்க்கும்போது புத்த தேவருடைய படத்தையும் வாமனருடைய படத்தையும் பார்க்கிற மாதிரி இருக்கு. இதுல புத்த தேவர் பெரிதாக இருக்கிறார், வாமனர் சின்னவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து பெரிதா உருவம் எடுக்கிறது, முன்னாடி இருந்த உருவம் அது.
So this what do you call that? Fresco? What's the word for that? Fresco, do you call it? You're an expert on all these things. Stained imitation stained glass. Picture, we just call it a picture of Buddha appears to be influenced by Chinese, Thai, this kind of style, because Buddha is nowadays associated more with that part of the world rather than India.
இங்க இருக்கக்கூடிய புத்தருடைய படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது சைனர்கள், தாய் இவர்களுடைய தாக்கத்தினால் இவர்களுடைய தாக்கம் இந்த படத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் தான் புத்தரோட இன்றைக்கு அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள்.
ஸோ புத்தர் இஸ் வெல் நோன் ஆஸ் கம் டு தி ரியலைசேஷன் தட் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங்.
புத்தர் நல்லா பரவலாக அறியப்படுறார். எதற்காக அப்படின்னா இந்த உலகம் முழுக்க துன்பகரமானது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார்.
He rejected the Vedas.
அவர் வேதங்களை நிராகரித்திருந்தார்.
If he just read Bhagavad Gita, he could have saved going through all that trouble of, he could have just found out from Bhagavad Gita this, instead of going through so much difficulty. But anyway, he had a mission. So, by his own realization, he came to the understanding that this world is full of suffering.
அவர் இந்த உலகம் முழுக்க துன்பகரமானது அப்படிங்கறத மிக கடினமாக கஷ்டப்பட்டு அவர் தானே உணர்ந்தவராக ஆனார். ஆனா அவர் பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகத்தை அவர் படித்திருந்தார் அப்படின்னா எளிமையாக அதை தெரிந்து கொண்டிருக்கலாம்.
And he analyzed that the root cause of suffering is desire.
அவர் என்ன கண்டுபிடித்தார் அப்படின்னா நம்மளுடைய துன்பத்திற்கு மூல காரணம் ஆசைன்னு.
And therefore he concluded that to get free from suffering one has to get free from desire.
அதனால அவர் என்ன முடிவுக்கு வந்தார் அப்படினா துன்பத்தில இருந்து ஒருத்தர் விடுபடணும் அப்படினா அதற்கு முதல்ல ஆசையில இருந்து அவர் விடுபடணும்னு சொன்னார்.
But here in Bhagavad Gita we find that there's desire also has a cause.
இங்கே
the cause of suffering is desire. What is the cause of desire?
இங்கே பகவத்கீதையில நம்ம பார்க்கிறோம் அந்த ஆசைக்கு காரணம் என்ன அப்படிங்கறது. துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு சொல்றோம், அந்த ஆசைக்கு காரணம் என்ன?
So this purport is Srila Prabhupada's explanation here is very important for anyone, first of all, well, for everyone, first of all, okay, this purport is very important for everyone.
இந்த பொருளுரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று.
First of all, for persons who realize they are suffering in this material world and want to make a solution.
முதல்ல யாரெல்லாம் இந்த உலகத்துல தாங்கள் துன்பப்படுகிறோம் அப்படி நினைக்கிறங்களோ அந்த துன்பத்துல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு உரியது.
And also for persons who are misled by the Buddhistic idea that we have to just stop all desire, to snuff out desire.
அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் நம்ம இந்த ஆசைகள் எல்லாவற்றையும் கைவிடணும், ஆசைகளை முற்றிலுமா தூரமா ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புத்த மதத்தினுடைய கொள்கைகள்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முரித்தானதாகுது.
புத்தர் he ascertained that the cause of suffering is desire.
புத்தர் அவர் கண்டுபிடித்தார் துன்பத்தினுடைய அடிப்படை காரணமானது ஆசை அப்படின்னு.
What is the cause of desire?
ஆனா ஆசைக்கு காரணம் என்ன?
He didn't take it any further. He just stopped. Okay, desire is the problem. Finish all desire.
அவர் அத்தோட முடிச்சிட்டார். அவர் கண்டுபிடிச்சார் ஆசை தான் காரணம், அதனால ஆசை எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னு.
But what is the cause of all these material desires?
ஆனா இந்த பௌதிக ஆசைகள் எல்லாவற்றுக்கும் எது காரணமாக அமைகிறது?
So we understand from the Vedic teachings which Buddha rejected that desire is innate to the soul.
Nama veda veda upadesangal irund enna therinjikrom appadina aasai aanadhu aatma oda ulleye koodi irukirathu endru.
We cannot stop desiring because by nature we are full of desire.
நம்ம ஆசைப்படுறதை நிறுத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய இயற்கையே ஆசைப்படுவதாகவே இருக்கின்றது என்று.
Now in this verse, material desire, which causes our entanglement in material existence, this is being described.
இந்த ஸ்லோகத்துல நம்மளுடைய பௌதிக ஆசை எந்த ஆசையானது நம்மளை பந்தப்படுத்துகின்றதோ அதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது.
This verse is actually linked with the next verse. There's a series of how one becomes entangled in material existence. It's described.
ஒருத்தர் எப்படி பௌதிக பந்தத்துல சிக்கிக்கொள்றார் அப்படிங்கறது இங்க இரண்டு ஸ்லோகங்கள்ல விளக்கப்படுது. அதனுடைய முதல் ஸ்லோகத்தை நாம இப்ப பார்த்து இருக்கிறோம்.
Here is described what causes suffering in the material world.
இங்கே எது இந்த ஜட உலகத்தில் துன்பத்தை நமக்கு கொடுப்பதாக உள்ளது அப்படிங்கிறது விளக்கப்பட்டிருக்கிறது.
Yes, it is desire.
நிச்சயமா அது ஆசைதான்.
But desire also has a cause.
அந்த ஆசைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது.
ஜாயதோ விஷயான் பும்ஸ. When a person contemplates the objects of the senses, then sangasteshu pajayate. Then he feels attachment for that.
இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தியாயத்தோ விஷயம் பும்சம், புலநோக்கு பொருள்களை ஒருத்தர் வந்து தியானிக்க ஆரம்பிக்கிறார், சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அதன் காரணத்தினால என்ன ஆகுது, அது மேல ஒரு வகையான பற்றுதலை வளர்க்கிறார்.
Even if someone doesn't have attachment for something, if they come into contact with it regularly, they become attached to it.
ஒருத்தருக்கு ஒரு விஷயத்து மேல பற்றுதல் இல்லைன்னா கூட, அந்த விஷயத்து மேல அவர் தொடர்ந்து தொடர்புல வைத்துக் கொண்டே இருந்தார் அப்படின்னா, அந்த விஷயத்து மேல பற்றுதல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது.
And from that desire arises.
அந்த பற்றுதல்ல இருந்து ஆசை வளர்ச்சி பெறுது.
There is an example. What happened? There's an example in Ramayana.
ராமாயணத்துல ஒரு உதாரணம் இருக்கிறது.
When Sita Devi wanted to advise her husband Ramachandra not to take weapons to the forest,
Sita Devi தன்னுடைய கணவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் நினைத்தார். என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ளார நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு.
She said that one rishi was performing austerities and Indra wanted to break his austerities.
அவங்க அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாங்க. ஒரு ரிஷி வந்து தவங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இந்திரன் அந்த தவத்தை முறியடிக்கணும் விருப்பப்பட்ட.
Indra's usual tactic in this regard is to send some pretty girls, but this time he had another tactic.
இந்திரனுடைய பொதுவான வழிமுறை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அழகான பெண்மணியை அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த தடவை அவருடைய தந்திரம் வந்து வேற மாதிரி இருந்தது.
In disguise as usual, he asked the rishi to take his sword and look after it.
அவர் வந்து ஒரு மாறு வேடத்துல வந்து ஒரு வாளை கொடுத்து, இந்த வாளை நீங்க பாத்துன்றீங்கன்னார், இத பாத்துக்கோங்கன்னு
சொன்னார். So the rishi looked after it, took it with him wherever he went.
அந்தனால அந்த ரிஷியும் வந்து அந்த வாளை தான் கூட வச்சிருந்தார். எங்கெல்லாம் கூட போனாரோ அதெல்லாம் இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்தார்.
And just from being in contact with that, which it gives a sense of power and violence, and eventually arose in him the desire to use it, by which he fell down from his meditative position.
அதனால காலப்போக்கில் என்னாச்சுன்னா, அந்த வாளோட தொடர்ந்து தொடர்பு வச்சுருந்ததுனாலேயே அவருக்கு ஒரு சக்தியும் அதை உபயோகிக்கணுங்கிற ஒரு வேகமும் அவருக்கு உண்டானது. அதனால அதை அவர் உபயோகிக்க ஆரம்பித்தார். உபயோகித்ததுனால அவருடைய தவ வலிமையிலிருந்து, தவம் செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து அவர் கீழே விழுந்தார்.
ஸோ கான்டாக்ட் வித் தி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிரியேட்ஸ் டிசையர்.
அதனால புலனின்ப பொருள்களோடு இருக்கக்கூடிய தொடர்பானது நமக்கு ஆசையை உண்டாக்குகின்றது.
Just stated.
அதனால தான் கிருஷ்ணர் இதற்கு முன்பு என்ன சொல்றார்
அப்படின்னா, like a tortoise one should withdraw. Isn't it just previous to this? A person withdraws the senses.
அதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ஆமையை போல நம்ம புலன்களிலிருந்து
விடுபடும். In the description of the sthita pragya, or the person whose intelligence is fixed, Krishna gives the example of someone who withdraws his senses from the sense objects, like a tortoise withdraws his limbs within his shell.
Sthita pragyan yaar orthar manadil nilai petravargalo avargalai patri pesumbodhu Krishna solrar avar pulangalai eppadi kattupattil vaithirukkar abdingarathu udaharanathai enna solrarna. ஆமை எப்படி தன்னுடைய புலன்களை தேவைப்படும் போது வெளியில விடும், தேவையில்லாதப்ப கூட்டுக்குள்ளார இழுத்துக்கும், அது மாதிரிங்கிறார்.
And similarly we associate Buddhists or rishis, people who leave the world and they don't get involved in it and they just meditate so that their senses cannot be disturbed.
அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அவங்க இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறாங்க. விலகி இருந்து அவர்களை புலனின்ப பொருள்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து அவங்க நிறுத்திடுறாங்க. அது மூலமா அவங்களுடைய புலன்களானது சஞ்சலம் அடையாமல் இருக்குங்கிறதுக்காக.
Now Srila Prabhupada writes here, one who is not Krishna conscious is subjected to material desires while contemplating the objects of the senses. First line of Prabhupada.
இங்க Srila Prabhupada சொல்றார், கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலன் நோக்கு பொருள்களை பற்றி சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான்.
Now this suggests that someone who is in Krishna consciousness may also contemplate the objects of the senses but does not become subjected to material desires while doing so.
இதன் மூலமாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் புலநோக்கு பொருள்களை பற்றி சிந்தித்தால் கூட அவர்கள் பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கலாம்ங்கிறது நமக்கு புரியுது.
Now we may say, well, why should a person in Krishna consciousness contemplate the objects of the senses?
அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி ஏன் வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் புலனின்ப பொருள்களை பற்றி நினைக்கணும் என்று?
He does so because he knows that everything is meant for the pleasure of Krishna's transcendental senses.
அவர் அதை செய்யறார். ஏன் செய்யறார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே கிருஷ்ணருடைய தெய்வீகமான புலன்களுடைய இன்பத்திற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று.
So he may go to the bazaar and find out the best flowers and be very particular. I want the very best flowers, just like, and find the best oils, the best scents. And just like a perfect materialist, because he wants to offer them to Krishna.
உதாரணத்துக்கு கிருஷ்ண பக்தன் ஒரு கடை வீதிக்கு போய் இருக்கிறதுலயே மிகச்சிறந்த பூவை வாங்குவான், இருக்கிறதுல தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த பூவை வாங்குவான், மிகச்சிறந்த எண்ணெயை வாங்குவான், மிகச்சிறந்த தைலத்தை வாங்குவான். அதன் மூலமாக என்னெல்லாம் சிறந்தது இருக்கோ அதை வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவன் செயல்படுவான்.
Krishna is the supreme enjoyer.
கிருஷ்ணர் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த அனுபவிப்பாளர்.
He is the enjoyer of the biggest sensualist beyond anyone's imagination.
யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுல அவர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்த அளவுல புலனின்பவாதியாக இருக்கிறார்.
Sometimes people criticize, why does Krishna have 16,108 wives? Doesn't seem very spiritual.
சில நேரங்களில் மக்கள் வந்து நிந்திக்கிறது உண்டு, ஏன் கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவிகள், அவர் புலனின்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே, இது நல்லது மாதிரி தெரியல, ஆன்மீக மாதிரி தெரியலேம்பாங்க.
ஆனா
உண்மையில சொல்ல போனோம்னா அது வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் குறைவான எண்ணிக்கை தானது.
In his Vrindavan Leela, he has literally millions of gopis.
ஆனா அவருடைய விருந்தாவன லீலையில பார்த்தீங்கன்னா அவர் கோடிக்கணக்கான கோபியர்களோடு இருந்தார்.
He enjoys in a manner that we can either delight to serve him in or become envious of him.
அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய லீலையில ஈடுபடுறார் அப்படினா, ஒண்ணு நம்ம அவருக்கு சேவை பண்றதுல நம்ம ஆர்வமுடையவராகி அவர்கிட்ட வரணும், இல்ல அவர் மேல பொறாமை கொண்டவராயிரணும், அந்த எதாவது விதத்துல பண்றார்.
Bhakti yoga means to serve Krishna's transcendental senses.
பக்தி யோகம் அப்படினா கிருஷ்ணருடைய தெய்வீகமான புலன்களுக்கு சேவை செய்யறது என்று பொருள்.
Far more pure, far more exalted than not or trying to withdraw our senses is to fully engage our senses in the service of Krishna's transcendental senses.
புலன்களை முற்றிலுமா அதனுடைய விஷயங்கள்ல இருந்து விலக்கிக் கொள்றது அப்படிங்கறதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக எது இருக்கிறது அப்படின்னா, புலன்களை கிருஷ்ணருடைய தெய்வீகமான தொண்டுல ஈடுபடுத்துறது.
So a devotee is very interested in finding out all the best things in the world.
அதனால பக்தர்கள் கிருஷ்ணருக்கு உலகத்திலே இருக்கிறதுலே மிகச்சிறந்த பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமானவர்களாக இருப்பார்கள்.
All the most beautiful things in the world.
உலகத்திலே எது மிகவும் அழகான பொருட்கள் இருக்கிறதோ அதை தேடி கண்டுபிடிப்பார்கள்.
All the best music.
இருக்கிறதுலே மிகச்சிறந்த இசையை தேடுவார்கள்.
And in previous times, although now it's outlawed in India, but all the beautiful women, they would also dance in the temple for Krishna.
அது மட்டும் இல்லாம முந்தைய காலங்கள்ல இருக்கிறதுலயே மிகவும் அழகான பெண்கள் எல்லாம் கிருஷ்ணருக்காக வந்து அவர் முன்னாடி நடனம் ஆடுவார்கள். இப்போது அது இந்தியாவில தடை செய்யப்பட்டிருக்க பட்சத்திலும் கூட,
everything beautiful, everything best, all the best food, all the best cloth, everything for Krishna.
எல்லாமே மிகச்சிறந்தது எது இருக்கிறதோ அது கிருஷ்ணருக்காக இருக்க வேண்டும். மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த உடை, மிகச்சிறந்த பூக்கள் எல்லாமே மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும்.
So in this way, a devotee, he is fully absorbed in contemplating all the sense objects.
இதன் மூலமாக ஒரு பக்தனானவன் புலன் இன்ப பொருள்களை பற்றி எப்போதுமே யோசிக்கிறதுல ஈடுபட்டவனாக இருக்கிறான்.
To find out where are all the best things for offering to Krishna.
அவன் எங்க கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதற்காக மிகச்சிறந்த பொருள்கள் இருக்கு அப்படிங்கறதுல தேடுறதுல ஈடுபட்டவனாக இருக்கிறான்.
Srila Prabhupada, and in this way the devotee is not disturbed by the objects of the senses because he desires nothing for himself, only for Krishna.
இந்த விதத்துல பக்தனானவன் புலனின்ப பொருள்கள்னால சஞ்சலம் அடையிறது கிடையாது. ஏன்னா அவன் தனக்காக எதையும் ஆசைப்படுவது கிடையாது, எல்லாமே கிருஷ்ணருக்காகத்தான்.
Srila Prabhupada writes, the senses require real engagements.
Srila Prabhupada இங்க எழுதுறார், புலன்களுக்கு உண்மையான ஈடுபாடு அவசியம்.
This is the proper understanding.
இதுதான் உண்மையான புரிந்துணர்வு.
We cannot stop desire.
நம்மளால ஆசைகளை நிறுத்த முடியாது.
We are atma. We are eternal living conscious beings.
நம்ம ஆத்மா நித்தியமாக உணர்வுடையவர்களாக இருக்கிறோம்.
Consciousness means desire.
உணர்வுடையவர்கள் அப்படின்னா ஆசையுடையவர்கள்னு பொருள்.
When we desire to satisfy our own senses, that is the cause of all suffering.
நம்மை எப்ப நம்மளுடைய புலன்களுக்கு புலன்களை திருப்தி செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அது நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது.
When we desire to satisfy the senses, the transcendental senses of the supreme pure Krishna, that is the cause of our complete bliss.
எப்ப நம்ம இருக்கிறதுலே மிகவும் தூய்மையான கிருஷ்ணருடைய தெய்வீகமான புலன்களை திருப்தி செய்யறதுக்கு ஆசைப்படுறோமோ அது அப்ப நமக்கு மிக உயர்ந்த ஆனந்தத்திற்கு காரணமாக அமைகிறது.
Srila Prabhupada continues.
Srila Prabhupada தொடர்ந்து சொல்றார்,
And if they, the senses, are not engaged in the transcendental loving service of the Lord, they will certainly seek engagement in the service of materialism.
எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படாவிடில் புலன்கள் ஜட தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம் எழுதுறார்.
In the material world, everyone including Lord Shiva and Lord Brahma, to say nothing of other demigods in their heavenly planets, is subjected to the influence of sense objects.
இந்த உலகில் சிவபெருமானும் பிரம்மதேவரும் கூட மேலுலகின் பிற தேவர்களை பற்றி கூற வேண்டியதில்லை. புலனோக்கு பொருள்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களே.
A material existence means that one's consciousness is attracted to matter.
பௌதிக வாழ்க்கை அப்படினாலே ஒருத்தருடைய உணர்வானது ஜட பொருளோட கவரப்பட்டிருக்கிறது என்று பொருள்.
How can we get this? Srila Prabhupada writes here about the only method to get out of this puzzle of material existence is to become Krishna conscious.
Srila Prabhupada inga eludrar inda jada chikkalilirundu vidupada ore vali Krishna unarvai peruvadagum.
It's a puzzle. How do you get out?
இதிலிருந்து எப்படி நீங்க விடுபடுறது அப்படிங்கிறது ஒரு விடுகதையாக இருக்கலாம்.
We are constantly surrounded by sense objects.
நம்ம தொடர்ந்து நம்மளை சுற்றி எல்லா நேரத்திலும் புலனின்ப பொருள்கள் தான் இருக்கின்றன.
And we have senses.
நம்மகிட்ட புலன்கள் இருக்கின்றன.
And we cannot but perceive the sense objects.
நம்மளால புலன் நோக்கு பொருள்களை காட்டி அது தவிர வேற எதையும் நம்மளால பார்க்க முடியறதில்ல.
We can try to stop all desire as in the Buddhistic system, but that is artificial.
நம்ம புத்த மதத்துல இருக்கக்கூடிய வழிமுறை மாதிரி நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம், ஆனால் அது செயற்கையானதாக அமைகிறது.
That cannot last.
அது நீண்டிக்க கூடியதில்லை.
So if the senses are always interacting with the sense objects, even if we stop, even in our mind that will go on, then how can we get disentangled from this?
புலன்களும் புலனின்ப பொருள்களும் எப்பவுமே தொடர்புல இருக்கு. அப்படியே நம்ம அந்த தொடர்பை நிறுத்தினாலும் மனதில் எப்பவுமே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி அந்த தொடர்பை முற்றிலுமாக நிறுத்துறது எப்படி சாத்தியம்?
This question was asked of the four Kumaras, the great great authorities on gyana. They became puzzled when they thought of this.
இந்த கேள்வி ஆனது நான்கு குமாரர்களால கேட்கப்பட்டது. அவர்கள் நான்கு பேரும் ஞானத்தில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இதை பற்றி யோசித்த போது அவர்களும் குழம்பினார்கள்.
Then they approached Lord Brahma with this question, and he also became confused. How can we disentangle the mind from the sense objects when we're always surrounded by the sense objects? It's the most natural thing for the senses to interact with the sense objects.
அந்த கேள்வியை அவங்க பிரம்மதேவர்கிட்ட கொண்டு போனப்ப அவரும் குழம்பினார். எப்படி நம்ம இந்த புலனின்ப பொருள்கள் விடுபடுறது? புலன்களும் மனமும் எப்பவுமே அதை சூழ்ந்தே இருக்கிறது. புலனின்ப பொருள்கள் நம்ம சூழ்ந்தே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மனம் எப்படி அதுல இருந்து விடுதலை பெறதுங்க?
And then Hamsa avatar, Lord Vishnu appeared within their midst, and he basically said, well, it's a very nice philosophical discussion you're having, but you forgot about me.
Appa avargalukku naduvula Hamsa avataram, Bhagavanudeya or avataram, avar anga thondinar, anga thondri sonnar, ah, neenga ellaru nalla tattvamana aarachilam panindirukinga, ana neenga enna maranditingala ennar.
This is described in the Srimad Bhagavatam 11th canto.
Idu Srimad Bhagavathinude 11th kandathile vilakkapattirukke.
As long as we consider this world without considering Krishna, then we remain entangled within this world.
கிருஷ்ணரை மறந்துட்டு நம்ம இந்த உலகத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல பந்தப்பட்டு தான் கிடப்போம்.
But when we understand that everything is meant, our senses are meant for serving the master of the senses, then we become, simply by that understanding, we become liberated from this world.
ஆனா எப்ப நம்ம நம்மளுடைய புலன்களானது புலன்களினுடைய எஜமானருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோமோ, வெறும்னா அந்த புரிந்துணர்வுனாலேயே நம்ம முக்தி நிலை அடைகிறோம்.
Even in this material existence, who dedicates his activities, his mind, his words in the service of Krishna is liberated even while in this world.
ஒருத்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய மனம் வார்த்தை செயல்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய தொண்டில ஈடுபடுத்தினார் அப்படின்னா, அப்ப அவர் இந்த உடல்ல இருந்தா கூட முக்தி பெற்றவராக கருதப்பட
வேண்டும். பிரபுபாதருடைய
பொருளரை தொடரப்படுகிறது. சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த போது பார்வதி புலனின்பத்திற்காக அவரை சஞ்சலப்படுத்தினார். அவரும் இணங்க அதன் விளைவாக கார்த்திகேயன் பிறந்தார்.
Lord Shiva is a great transcendental personality.
சிவபெருமான் மிக உயர்ந்த தெய்வீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்.
He is in many ways non-different from Lord Vishnu.
அவர் பல விதங்கள்ல பகவான் விஷ்ணுல இருந்து வேறுபடாதவர்னு சொல்லலாம்.
But he has some touch with this material world.
ஆனா அவருக்கு இந்த ஜட உலகத்தோட சில தொடர்பு இருக்கிறது.
And because he has to oversee the tamoguna, the lowest mode of this material nature, he appears to be somewhat influenced by this material nature.
அவர் இந்த ஜட இயற்கையினுடைய மிக தாழ்ந்த குணமான தமோ குணத்தோட ஓரளவு தொடர்பு கொண்டவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அதனால அவர் பாதிக்கப்பட்டது போல சில நேரங்களில் தோன்றுகிறது.
Then when Haridas Thakur was a young devotee of the Lord, he was similarly allured by the incarnation of Maya Devi.
ஆனால் பகவானின் இளம் பக்தரான ஹரிதாசர் மாயாதேவின் அவதாரத்தில் இதே போன்று தூண்டப்பட்ட போது,
But Haridas easily passed the test because of his unalloyed devotion to Lord Krishna.
பகவான் கிருஷ்ணரிடமிருந்த கலப்படமற்ற அவரது பக்தியால் அச்சோதனையில் அவர் எளிமையாக வெற்றி பெற்றார்.
Yeah, that Haridas Thakur, he was Maya Devi. She, the same Parvati who came to seduce Lord Shiva, she also came to test him or to try to stop him from chanting Hare Krishna.
எந்த மாயாதேவி சிவபெருமானை சஞ்சலப்படுத்தினாலோ அதே மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வதிலிருந்து சஞ்சலப்படுத்துவதற்காக வந்தார்கள்.
Maya Devi means when she wants to put us into illusion, she knows how to do it. That's what she's empowered to do.
Maya Devinude Shakti enna appadina eppa nammala vandu mayakkanum appadina avanga viruppa padraangalo nammala mayakkaradhukana shakti padaitharalaga avanga irukkranga.
All the beautiful women in the world and even the beautiful women in the heavenly planets, they're just some reproduction of the original Maya Devi.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களாக இருக்கட்டும் இல்ல சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே மாயாதேவியினுடைய ஒரு வகையான மறு உற்பத்தியே.
She wanted to distract Haridas from his chanting.
அவங்க ஹரிதாசரை அவருடைய ஜபத்திலிருந்து விலக்கணும்னு நினைச்சாங்க.
That's her service. She's supposed to, anyone who's trying to get out of her clutches, she has to try to pull them back.
அது அவங்களுடைய சேவை. ஏன்னா யாரெல்லாம் அவங்களுடைய பிணைப்புல இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள மறுபடியும் அந்த பிணைப்புல போடுறது அவங்களுடைய வேலை.
But she was unable.
ஆனா அவங்களால அது முடியல.
Because Haridas Thakur was fixed in the chanting of the holy names of Krishna.
ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சரிக்கிறது ஸ்திரமாக இருந்தார்.
He found more attraction in chanting the holy name of Krishna than in having the opportunity to enjoy what the proprietress of the whole material existence could offer to him.
அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுல எந்த அளவுக்கு சுவை பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த மொத்த உலகத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்களோட அனுபவிக்கிறதுனால அதனால வரக்கூடிய இன்பம் என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவர் நிராகரிக்கக்கூடிய அளவுல சுவை பெற்றவராக இருந்தார்.
As illustrated in the above mentioned verse of Sri Yamuna Acharya, a sincere devotee of the Lord shuns all material sense enjoyment due to his higher taste for spiritual enjoyment in the association of the Lord.
Munkurapatta Yamunacharyan padathinpadi irevanin unmayana bhaktan avarude uravil aanmiga aanandathin uyar rusiye anubavikkindran.
That's an interesting that Srila Prabhupada uses the word shuns. I don't know how you say that. Avoids. Shun means to avoid. Something like that. So anyway, you're going to have Stop. A different word in Tamil because they don't have exactly the same word. So someone who's on the superlative platform of Krishna consciousness, they never feel even any slight attraction to sense gratification.
யாரெல்லாம் வந்து பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களோ அவங்க எக்காரணம் கொண்டும் புலனின்பத்தினால கொஞ்சம் கூட சலனம் அடையிறது கிடையாது.
But someone who is a sincere devotee who is still may have some attraction to this material world, he shuns sense enjoyment.
ஆனா யார் வந்து இன்னும் தீவிரமான பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் புலனின்பத்து மேல ஆசைகள் இருந்தா கூட அவங்க அதை முற்றுமா திறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
He knows there's a higher taste in spiritual enjoyment in the association of the Lord.
ஏனா அவங்களுக்கு தெரியுது உயர்ந்த சுவைங்கறது இருக்கு. பகவானோட ஆன்மீக உறவுல உயர்ந்த சுவை இருக்குங்கறது அவர் அறிந்தவராக இருக்கிறார்.
So this example of the tortoise withdrawing his limbs, that is suitable also for devotees of Krishna.
அதனால இந்த ஆமையானது தன்னுடைய புலன்களை கூட்டுக்குள்ளார இழுத்துக் கொள்ளக்கூடியது அப்படிங்கிற அந்த உதாரணமானது கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கும் பொருத்தமானதுதான்.
Devotees, unless they're fully on the platform of Krishna Prema, they have to be very careful not to be attracted by these sensual attractions of this world.
பக்தர்கள் யார் வந்து முற்றிலுமாக கிருஷ்ண பிரேமையினுடைய தளத்துல இல்லையோ அவங்க இந்த புலனின்ப பொருள்கள் மேல அதனால கவரப்படாம இருக்கிறதுல கவனமுடையவராக இருக்க வேண்டும்.
So that Srila Prabhupada writes is the secret of success.
அதை Srila Prabhupada வெற்றியினுடைய ரகசியமாக எழுதுகிறார்.
That reinforces what's also just been stated here.
அது இங்க என்ன அடுத்து சொல்லப்படுகிறதோ அதையும் உறுதிப்படுத்துவதாக அமைகிறது.
That rasavarjang rasopyasya param drishtva nivartate, that there's just a few verses ahead.
Sila slogangalukku munnadi solapatta
three verses ahead. Vishaya vinivartante niraharasya dehinah rasavarjang rasopyasya param drishtva nivartate. Someone may restrain themselves from sense enjoyment, but again they're attracted to it. But one who has a higher taste, he doesn't fall down into that lower taste.
யார் ஒருத்தர் புலனின்ப பொருள்களிலிருந்து தன்னை கட்டுப்படுத்தினால் கூட அவர்கள் மீண்டும் அந்த புலனின்ப பொருள்களால் கவரப்படலாம். ஆனால் யார் ஒருத்தர் உயர்ந்த சுவையை வளர்த்து இருக்கிறார்களோ அவர்கள் இந்த எப்பவுமே உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பாங்க. இதனால என்றைக்கும் கவரப்பட்டு வீழ்ச்சி அடைகிறது கிடையாது.
One who is not therefore in Krishna consciousness, however powerful he may be in controlling the senses by artificial repression, is sure ultimately to fail, for the slightest thought of sense pleasure will agitate him to gratify his desires.
கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் செயற்கையாக தனது புலன்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இறுதியில் நிச்சயமாக தோல்வியடைவான். என ஏனெனில் புலன் இன்பத்தின் மிகச்சிறிய எண்ணமும் இச்சைகளை திருப்தி செய்யும்படி அவனை தூண்டிவிட்டுவிடும்.
So Krishna consciousness, there's pleasure in spiritual pleasure in Krishna consciousness.
அதனால கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது ஆனந்தமானது, இதுல ஆன்மீக ஆனந்தம் இருக்கிறது.
Simply artificially trying to stop desire will not work.
வெறும்னா செயற்கையா நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்தோம் அப்படின்னா அது வேலை செய்யாது.
One who is experiencing higher pleasure in Krishna consciousness doesn't allow, or he doesn't want to go down to that lower platform because he's already experiencing. Even in the neophyte stage of Krishna consciousness, one begins to experience the spiritual happiness of Krishna consciousness.
Krishna unarunudaya aarambha nilaiyila kuda oruthar Krishna unarunudaya unmayana aanandathai anubavikka aarambikkakudiya kaaranathinala avar indha jada ulagathinudaya taalndha suvagalla poradhila endha vidhathilum aarvam kaatradhu kedaiyadhu.
So this is just one verse of the 700 verses of Bhagavad Gita.
Idhu Bhagavad Gita inudaya verum ore oru slokam 700 slokangalla.
Every verse is essential for everyone who wants to perfect their rare and valuable human form of life.
இதனுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் எல்லாருக்கும் அவசியமானது. யாரெல்லாம் தங்களுடைய அரிதான மானிட பிறவியை பக்குவப்படுத்திக்கொள்ளும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பொருத்தமானது.
Many pious people come here for darshan of Radha Krishna.
இங்க நிறைய புண்ணிய நபர்கள் ராதா கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக வருகிறார்கள்.
By doing so you will be eternally benefited.
அப்படி செய்யதின் மூலமாக நீங்க நித்தியமான நன்மையை பெறுவீர்கள்.
Many people ask the resident sadhus for blessings.
இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள்ட்ட இங்க வரக்கூடிய நிறைய பேர் கேள்வி கேக்குறது உண்டு, எங்களுக்கு ஆசி கொடுங்கன்னு சொல்லி.
The best blessing you can do is to take this Bhagavad Gita as it is and make the habit of regularly studying this.
இருக்கிறதுல மிகச்சிறந்த ஆசி என்ன அப்படின்னா, நீங்க இந்த பகவத்கீதை உண்மையுள்ள புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை தினமும் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதுதான்.
Just the advice we get in one verse, this one verse, not to absorb our senses in thoughts of sense gratification, but to use our senses for Krishna's pleasure. If we can just take up the advice in this one verse, our whole life will be so much better we cannot imagine.
புலன்களை அதனுடைய புலன் இன்ப விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் அதை விட்டுவிட்டு புலன்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அவருடைய தெய்வீக புலன்களை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து கேட்டுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தினாலே நம்ம எவ்வளவோ நன்மையை பெறுவோம், எவ்வளவோ அதிகமான நன்மையை பெறுவோம்.
So Hare Krishna, that's no more time now.
இங்க அதிகமான நேரம் இல்ல, அதனால நம்ம இதோட முடித்துக் கொள்கிறோம்.
You want to speak about the Bhagavad Gita? You can take the Bhagavad Gita.